ஹிட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது சர்க்கரை வள்ளி கிழங்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் தங்கமணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று சர்க்கரை வள்ளி கிழங்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி காணலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு உலகின் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்பு மண்டல பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது. இது தென் அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியை தாயகமாக கொண்டது. இதன் தாவரவியல் பெயர் ஐப்போமியா பட்டாட்டஸ் என்பதாகும். இது கன்வல்வுலேசி என்ற குடும்பத்தைச் சார்ந்தது. இந்த கிழங்கானது சிறு கொடியாகவும் மற்றும் செடியாகவும் படர்ந்து நீடித்து வளர்கின்ற பல்லாண்டு பயிர் வகையை சார்ந்திருந்தாலும் ஓராண்டு பயிராக பயிரிடப்படுகிறது. சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்பானிஷ் உருளைக்கிழங்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகளாவில் அத்தியாவசிய சத்துடைய உணவுப் பயிர்களில் 7வது இடத்தையும் கிழங்கு பயிர்களில் மரவள்ளியை அடுத்து 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. சர்க்கரை வள்ளி கலோரி உற்பத்தி திறனில் முதன்மையான இடத்தில் உள்ளது. இந்தியாவில் 0.11 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 1.09 மில்லியன் டன்கள் உற்பத்தியை கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒடிசா மாநிலம் 43,460 ஹெக்டர் மற்றும் 410,000 டன்கள் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பயிராகிறது. கொடிகள் மூலம் பயிராகும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குறைந்த காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய பயிராகும். இதன் சாகுபடி செலவு மிகவும் குறைவு. இந்த கிழங்கில் அதிக அளவு கரோட்டின்கள் மற்றும் வைட்டமின் ஏ சத்துக்கள் காணப்படுகின்றன. பல வளர்ந்து வரும் நாடுகளில் சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பெரும் பங்கு வகிக்கிறது. கிழங்குகள் வேக வைத்த பின்னோ அல்லது பொறித்த பின்னோ சிறந்த உணவாக உண்ணப்படுகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான நூடுல்ஸ், குளுக்கோஸ், யோகர்ட், வைன், ஆல்கஹால் போன்றவையும் தயாரிக்கப்படுகிறது. ஆரஞ்சு நிற கிழங்கில் பீட்டா கரோட்டின் தோராயமாக 14 மில்லிகிராம் 100 கிராம் உண்ணும் பகுதியில் உள்ளது. சர்க்கரை வள்ளி கிழங்கு மண்ணிற்கு கீழே உருவாகும் வேர்க்கிழங்கு ஆகும். இதன் சதைப்பகுதி பொதுவாக ஆரஞ்சு, வெள்ளை, இளஞ்சிவப்பு, மஞ்சள் போன்ற வண்ணங்களில் காணப்படுவதுடன் மிதமான இனிப்பு சுவை கொண்டு குழந்தைகள் விரும்பத்தக்க சுவையை கொண்டு இருக்கிறது. 100 கிராம் உண்ணக்கூடிய பகுதியில் சுமார் 120 கலோரிகள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் வைட்டமின் சி 24 மில்லிகிராம் மற்றும் இதர தாது சத்துக்கள் இரும்பு சத்து 0.8 மில்லிகிராம் மற்றும் வைட்டமின் ஏ 10 IU என்ற அளவில் உள்ளது. இதில் ரகங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து கோ 1, கோ 2, கோ 3 மற்றும் கோ 5 போன்ற ரகங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கோ 5 என்ற ரகமானது விதையில்லா வளர்ப்பிலிருந்து இனப்பெருக்கு முறிவால் தெரிவு செய்யப்பட்டது. இதன் சதைப்பகுதி ஆரஞ்சு நிறம் கொண்டு கரோட்டின் சத்து 20 மைக்ரோகிராம் 1 கிராம் கிழங்கில் உள்ளது. இது அதிக மகசூலாக 1 ஹெக்டருக்கு 28 டன்கள் கொடுக்கும். இது தவிர மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடப்பட்ட இதர ரகங்களாவன ஸ்ரீ கனகா, ஸ்ரீ அருண், ஸ்ரீ வருண், ஸ்ரீ பத்ரா, ஸ்ரீ ரத்னா, ஸ்ரீ வர்தினி, ஸ்ரீ நந்தினி, காஞ்சங்கோடு, பூ கிருஷ்ணா, பூ சோனா போன்ற ரகங்கள் உள்ளன. இதில் ஸ்ரீ கனகா என்பது ஆரஞ்சு நிற சதைப்பகுதியை கொண்டுள்ளது. பூ கிருஷ்ணா என்றது பீட்ரூட் நிற வண்ணத்தில் உள்ளது. ஸ்ரீ கனகாவில் கரோட்டின் சத்துக்கள் அதிகமாகவும் பூ கிருஷ்ணாவில் ஆந்தோசைன் சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளன. காலநிலை மற்றும் சீதோஷ்ண நிலையை பார்க்கும் பொழுது இது மிதமான காலநிலை, அதாவது 21 முதல் 26 டிகிரி செல்சியஸில் வளர உள்ள சிறந்தது. மேலும் சீரான வருட மலையளவான 75 முதல் 150 சென்டிமீட்டர் உகந்தது. வறட்சியை ஓரளவு தாங்கி வளரும் தன்மையை கொண்டது. ஆனால் தண்ணீர் தேங்கும் நிலங்கள் வளரும் தன்மை குறைவு. மிதமான பனிப்பொழிவு மற்றும் 10 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் உள்ள வெப்பநிலை கொடிகளின் வளர்ச்சி மற்றும் கிழங்கு உருவாதலை பாதிக்கும். வெப்ப பிரதேசங்களிலும் மிதமான தட்பவெப்பநிலை உள்ள பகுதிகளிலும் இதனை சாகுபடி செய்யலாம். இதனை பயிரிடும் காலத்தில் சற்றே நீண்ட வெப்பமான பருவநிலை வேண்டும். மண் நன்கு வடிகால் வசதி கொண்ட சரளை கலந்த களிமண்ணாக இருப்பது ஏற்றது. பலதரப்பட்ட மண்ணில் வளரும் தன்மை கொண்டாலும் மணல் கலந்த சரளை மண் மேல்மண்ணாகவும் களிமண் கீழ்மண்ணாகவும் உள்ள நிலம் சர்க்கரை வள்ளி பயிரிட மிகவும் சிறந்தது. இருந்தாலும் கடினமான நிலம் கிழங்கு உருவாதலை தடுக்கும். மேலும் அதிக மணற்பாங்கான நிலமும் நீளமான ஒல்லியான சிறிய தடிமண் கொண்ட கிழங்குகளே உருவாக்கும். மண்ணின் காராமிலத்தன்மையானது 5.2 முதல் 6.7 வரை ஏற்றது. ஒவ்வொரு நிலமும் சோடியம் கலந்த மண்ணும் சர்க்கரை வள்ளி பயிரிட ஏற்றவை அல்ல. மிதமான அமிலத்தன்மையுடன் கூடிய மிதமான வளம் கொண்ட செம்புரை மண் இக்கிழங்கு பயிரிட உகந்தது. அதிக அளவு சூரிய வெளிச்சம் இக்கிழங்கு பயிரிட உகந்தது. நிலையான இடங்கள் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். பருவநிலையை பார்க்கும் பொழுது நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களில் ஜூன், ஜூலை அதாவது ஆதிப்பட்டத்திலும் மற்ற இடங்களில் செப்டம்பர் கடைசி வாரத்திலோ அல்லது அக்டோபர் முதல் வாரத்திலோ நடவு செய்ய வேண்டும். நடுவதற்கு தேவைப்படும் கொடிகள் ஆவன மேலை நாடுகளில் இதனை கிழங்குகளிலிருந்து விதைப்பயிராக பயிரிடுகிறார்கள். இந்தியாவில் நுனிக்கொடிகள் மூலம் பயிரிடப்படுகிறது. நடவு செய்ய நுனிக்கொடிகளை தேர்ந்தெடுத்து அது 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட துண்டுகளாக்கி நடவு செய்ய உபயோகப்படுத்த வேண்டும். கொடியின் மத்தியில் உள்ள பாகத்தையும் உபயோகப்படுத்தலாம். 1 ஹெக்டர் நடவு செய்ய சுமார் 80,000 நுனிக்கொடி துண்டுகள் தேவைப்படும். இவ்வளவு அதிக அளவில் குடித்துண்டுகள் தேவைப்படுவதனால் நாற்றங்கள் முறையில் கொடிகளை பெருக்குதல் ஒரு நடைமுறையாக உள்ளது. அதாவது முதன்மை நாற்றங்கள், இரண்டாம் நிலை நாற்றங்கள் என இரு நாற்றங்கள் வளர்க்கப்படுகிறது. முதன்மை நிலை நாற்றங்கள் ஒரு ஹெக்டேர் பயிரிட சுமார் 100 சதுர மீட்டர் நிலம் மற்றும் 100 கிலோ நடுத்தர அளவு கொண்ட 125 கிராம் எடை கொண்ட கிழங்குகள் தேவை. பார்கள் அமைத்து 60 சென்டிமீட்டர் இடைவெளியில், கிழங்குகள் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் கிடைமட்டமாக நடப்படுகின்றன. மண்ணின் மெல்லிய அடுக்குடன் மூடப்படுகின்றன. முதல் 10 நாட்களுக்கு மாற்று நாட்களில் நர்சரி நீர்ப்பாசனம், அதன் பிறகு 3 நாட்கள் ஒரு நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது. ஒரு வார காலத்திற்கு கிழங்குகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. நடவு செய்த 10 முதல் 15 நாட்களில் 100 சதுர மீட்டருக்கு 1.5 கிலோ யூரியாவுடன் மேலுரம் அளிப்பது நல்லது. 45 நாட்கள் வளர்ச்சியின் பின்னர் இரண்டாம் நிலை நர்சரியில் மேலும் பெருக்கப்படுவதற்கு கொடிகள் 20 முதல் 30 சென்டிமீட்டர் நீளத்திற்கு வெட்டப்படுகின்றன. இதுவரை நாம் கண்டது முதன்மை நிலை நர்சரியாகும். இதிலிருந்து நுனிக்கொடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாம் நிலை நர்சரிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இரண்டாம் நிலை நர்சரியானது முதன்மை நிலையற்ற ஆற்றங்களில் சேகரிக்கப்பட்ட கொடிகள் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் நாற்றங்களில் பெருக்கப்பட்டு ஒரு ஹெக்டர் நிலம் நடவு செய்வதற்கு தேவையான துண்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பண்ணை முற்ற உரம் அல்லது சாண உரம் 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ பயன்படுத்தப்பட்டு முகடுகள் 60 சென்டிமீட்டர் இடைவெளி உருவாக்கப்படுகின்றன. முதன்மை நாற்றங்களில் இருந்து புதிதாக அறுவடை செய்யப்பட்ட பயிரிலிருந்து பெறக்கூடிய கொடிகள் இரண்டாம் நிலை ஆற்றங்களில் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் முகடுகளில் நடப்படுகின்றன. நடவு செய்வதற்கு முன் சர்க்கரை வள்ளி கிழங்கு அந்துப்பூச்சியை கட்டுப்படுத்த 0.02% குளோர் பைரிபாஸ் கரைசலில் 10 நிமிடங்களுக்கு நனைப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. நல்ல தாவர வளர்ச்சியை உறுதிப்படுத்த 5 கிலோ யூரியா 2 பிளவு அளவுகளில் 15 மற்றும் 30 நாட்களில் அளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. முதல் 5 நாட்களுக்கு தினசரி நீர்ப்பாசனமும், ஒரு வாரத்திற்கு மாற்று நாட்களில் அதன் பிறகு 3 நாட்களுக்கு ஒரு முறையும் அளிக்கலாம். கொடிகள் நடவு செய்த சுமார் 40 முதல் 45 நாட்களில் பிரதான வயலில் நடவு செய்ய தயாராகின்றன. மேல் மற்றும் நடுத்தர பகுதிகளிலிருந்து 20 முதல் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கொடியின் துண்டுகளை கட்டாக சேகரித்து நிழலில் இலைகளுடன் பிரதான வயலில் நடவு செய்வதற்கு முன் சேமித்து வைக்கலாம். நடவு முறையை பார்க்கும் பொழுது பிரதான வயலை 2 அல்லது 3 முறை நன்றாக உழுது பண்படுத்திய பிறகு கடைசி உழவின் போது 25 டன்கள் தொழு உரமும் 65 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நடுவதற்கு முன் தண்ணீர் கட்டி நுனித்தடி துண்டுகளை 20 சென்டிமீட்டர் நீளத்தில் தயார் செய்து பார்களின் பக்கவாட்டில் 15 முதல் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசையாக நட வேண்டும். மத்தியில் உள்ள கொடி துண்டுகளை உபயோகித்தால் நுனி அடி துண்டுகள் இரண்டும் வெளியே தெரியும்படி மண்ணில் மட்டும் புதைத்து நட வேண்டும். கொடிகளை நடுவதற்கு முன் ஹெக்டருக்கு 20 கிலோ தலைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 60 கிலோ சாம்பல் சத்தை கொடித்துண்டுகளை நடும் பக்கமாக உரங்களை இட்டு தண்ணீர் கட்டி நட வேண்டும். நடுவதற்கு முன்பும் நட்ட பின்பும் 3ஆம் நாள் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். இடைவெளியான 60 சென்டிமீட்டர் பார்களுக்கு இடையேயும், 15 முதல் 30 சென்டிமீட்டர் கொடிகளுக்கு இடையேயும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 30 நாட்கள் கழித்து மறுபடியும் அதே அளவு தலைமணி சாம்பல் சத்துக்களை இட்டு மண் நனைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 20 கிலோ அசோஸ் பெயரிலும் நுண்ணுயிர் உரைத்து அளித்தால் பரிந்துரைக்கப்படும் தொலைச்சத்தில் 1/3 பங்கை குறைத்து இடலாம். செடிகள் வளர்ந்த பிறகு களை கட்டுப்பாடு மற்றும் பின் செய்ய நேர்த்தியை நாம் கவனிக்க வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாக 2 அல்லது 3 தடவைகள் களைகளை எடுக்க வேண்டும். செடிகள் நட்டு 60 நாட்கள் கழித்து கணுக்களில் சல்லிவேர்கள் பிடிக்காமல் இருக்க கொடிகளை அடிக்கடி புரட்டி போட்டு நல்ல வேர்க்கிழங்குகள் உருவாக்கும்படி செய்ய வேண்டும். இது சிறப்பு தோட்டக்கலை உத்திகளில் ஒன்றாகும். கிழங்குகள் நல்ல முறையில் உருவாக நட்ட 15 நாட்கள் கழித்து எத்திரல் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிய 250 ppm என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 5 முறை தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிக்கும் பொழுது நல்ல கிழங்குகள் உருவாகி நல்ல விளைச்சலை கொடுக்கும். பயிர் பாதுகாப்பு. சர்க்கரை வெள்ளி கிழங்கானது கூன்வண்டு என்ற தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது பூச்சி தாக்காத விதைக்கிழங்குகளை உபயோகப்படுத்துதல், மஞ்சள் நிற ஒட்டு மட்டைகள் ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் வைத்தல், நடுவதற்கு முன் கொடித்தண்டுகளை 2 ml பெனிட்ரோத்தயான் 50 EC மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்த களவில் நனைத்து பின் நடுதல், விளக்கு பொறிகளை 5 மீட்டர் இடைவெளியில் மாலை 4 மணியளவில் வைத்து பின்னர் அடுத்த நாள் காலையில் பொறியில் கவர்ந்துள்ள வண்டுகளை சேகரித்து அழித்தல், மேலும் நடவு செய்த 100 முதல் 120 நாட்களுக்குள் அறுவடை செய்தால் கிழங்குகளை கூன்வண்டி தாக்குதலிருந்து பாதுகாக்கலாம். அறுவடையை தாமதித்தால் கூன்வண்டு தாக்குதல் அதிகமாகும். நடவு செய்த 50வது நாள் மற்றும் 80வது நாட்களில் கிழங்கை சிறு துண்டுகளாக வெட்டி ஆங்காங்கு வயலில் வைத்து அதற்கு கவரப்படும் வண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். இந்த விதமான முறையில் பயிர் பாதுகாப்பு கூன்வண்டு தாக்குதலிருந்து தடுக்கப்படுகிறது. அழுகல் நோய். வளர்ந்த இளம் நாற்றுகளை தண்டு பாகத்தில் தாக்கி செடிகள் அழுகி திட்டு திட்டாக நாற்றுகள் ஒடிந்து காய்ந்துவிடும். நோய் தாக்கி செடிகளை அப்புறப்படுத்தி எரித்து விட வேண்டும். நோய் தாக்கிய இடத்திலும் அதனை சுற்றியுள்ள செடிகளுக்கும் கார்பன்டசிம் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் வீதம் கலந்து செடியின் வேர்ப்பாகம் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். அறுவடை. பொதுவாக கொடிகளை நடவு செய்த 100 நாட்களில் கிழங்குகளை அறுவடை செய்யலாம். அறுவடைக்கு தயாராக உள்ள கொடிகளின் இலைகளின் அடிப்பாக மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாக மாறும். கொடிகளின் அடிப்பாகத்தில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்படும். சில கொடிகளை அகற்றிவிட்டு கிழங்குகள் நன்கு முற்றிவிட்டனவா என்று பார்த்து பின்னர் அறுவடை செய்யலாம். கிழங்கை வெட்டி பார்த்தால் பால் போன்ற திரவம் வரும். அது விரைவில் காய்ந்ததும் கிழங்கின் வெட்டிய பாகம் வெண்மை நிறமாக காணப்படுவது கிழங்கின் முதிர்ச்சிக்கு மற்றொரு அறிகுறியாகும். அறுவடைக்கு 3 முதல் 4 நாட்களுக்கு முன் நீர் பாய்ச்சினால் கிழங்குகள் சேதப்படாமல் அறுவடை செய்யலாம். மகசூலை பார்க்கும் பொழுது ரகங்களுக்கு தக்கவாறு கொடிகள் நடவு செய்த 100 முதல் 130 நாட்களில் ஹெக்டருக்கு 25 முதல் 30 டன் கிழங்குகள் கிடைக்கும். மேலும் சர்க்கரைவள்ளி கிழங்கின் கொடிகள் 20 டன்கள் கிடைக்கின்றன. இந்த கொடிகளை தீவன பயிராகவும் பயன்படுத்தலாம். இவ்வாறு சர்க்கரைவள்ளி கிழங்கானது மக்களுக்கு உணவாக இருக்கும் மட்டுமல்லாமல் தீவன பயிராகவும் பயன்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சக்கரவள்ளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் தங்கமணி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.